கடைசியா வந்து ரெண்டு பேரும் வந்தே இதை தெரிவிக்கிறதுதான் வந்தே நான் போய் வருகிறேன்னு சொன்னா, திரும்ப போய் வருகிறேன்னு சொல்வதற்கு வாயில சொல்லுவல்ல, அவ்வளவு தன் மெய்ப்பாட கரைஞ்சு போயிடுச்சு, கரைஞ்சு போயிடுச்சு. முன்னும் அவனுடைய நாமம் கேட்டாள், கேட்ட மாத்திரத்திலேயே அந்த அன்பு நிகழணுமே, அதுபோல் அந்த கேட்ட மாத்திரத்திலேயே தன்னை மறந்தான், தன் நாமம் கேட்டான், தலைப்பட்டான், தலைவன் தான் அப்படி செய்யணும். அவ்வளவுதான் அந்த பாண்டிமன் தனஞ்சு சொல்லிட்டு அவன் அரண்மனை விட்டு போனான். மீண்டும் என்ன செய்தனர், அருமையான ஒரு பாலம் அது. நீங்க தொழிலாளர் பணத்தை உரைநடையில படிக்கிறதுங்கிறது அது வேற விஷயம், கல்வி தெரிஞ்சுக்கிறது படிக்கலாம். ஆனால் பரஞ்சோதி முனிவரோடு தடுவிலிருந்து அவருடைய வரலாற்று எழுவதற்கு அதுதான் பெரும்பணியும். கதை நேரம் முடிச்சே இருக்கலாமே, இது அஞ்சாறு கதை சொல்லிருக்கலாமே அல்ல. இப்பொழுது பாண்டி மன்னன் அதை கேட்டான், அவ்வளவுதான் பேர் வந்திருக்குது. அப்ப அவன் தனஞ்சன் அந்த வந்த வணிகன் போயிட்டான், இந்த கருத்து தெரியும். ஆகவே தன் நாட்டில் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அது யாரு காதல போடணும், அரசன் காதல போடணுங்கிற உரிமை அப்படி இருந்தது. நம்ம கண்ட அவனுக்கு ஏதா சொல்லணும், அவன் வந்து பாத்துக்கிட்டுமே என்று இல்ல, தான் கண்ட பேர்களை தான் கண்ட நன்மை தீமைகளை யார்கிட்ட சொல்லணும், தனக்கு உரியவனாக இருக்கிற அரசன் கிட்ட சொல்வது இயல்பு. அப்படிப்பட்ட ஒரு பரஸ்பரம் உணர்ச்சி இருந்து போய் தெரிவிச்சான், தெரிவிச்சுட்டு வந்துட்டான். இப்பொழுது அங்க என்ன நடக்குது, ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. இந்த ஒரு பாட்டு தான் இந்த 47 பாட்டிலையும் ஒரு பாடல் என்று சொல்லலாம், அவ்வளவு அருமையான பாட்டு. ஈட்டுவார் வீணை ஒத்த போது இருள்மலம் கருக வாட்டுவார், அவர் சென்னி மேல் மலரடி கமலம் சூட்டுவார், மறை கடந்ததன் தொல்லுரு விளங்க காட்டுவார், ஒரு சித்தராய் தோன்றினார் கனவில். இந்த தனஞ்சயன் போனான், அவன் போன போது போய் முடிச்சுட்டான், அன்றைய நாள்ல இந்த சூரியனும் மறைந்தான் அப்படின்னு. எனவே பகல் பொழுதெல்லாம் போயிடுது, இரவு மணி 11 கனவு வந்து கதை பாருங்க எப்படி விரிவிருப்ப போகுது. வந்து சொன்னான், அவன் சென்றான், பகல் முடிந்தது, இரவு வந்தது, இவன் தூங்க ஆரம்பிச்சான், கனவு வந்தது, அப்படி வந்துட்டு அந்த கனவில் பாண்டி மன்னன் கனவில் சொக்கநாதர் தோன்றுகிறார், அவ்வளவுதான் கனவுல. இப்ப நீங்க ஒரே இடையில சொன்ன அன்று பாண்டி மன்னன் தூங்க நினைந்தான், தூங்கினான், அப்பொழுது கனவில் சொக்கநாதரே கனவில் இவர் சித்தராய் தோன்றினா, அவ்வளவுதான் சொல்லுவான். அந்த சொக்கநாதர் யார், அவர்களுக்கும் உயிர்களுக்கும் என்ன தொடர்பு, சைவ சித்தாந்தத்தை கொட்டி வச்சிருந்ததுல சைவ சித்தாந்த கருத்தை. அதனால இப்ப கொஞ்சம் நின்று இந்த பாட்டுல சொல்லணும், பாட்டு என்ன சொல்லணும். ஈட்டுவார் வீணை ஒத்த போது இருள் மலம் கருக வாட்டுவார், ஆண்டவன் எப்பொழுது உயிர்களுக்கு காட்சி தருகிறான், சைவதானம் என்ன சொல்லுது, நம்ம தத்துவம் சைவதானம் அல்லவா, சிவபெருமானை பரம்பொருளாக கொண்டு வழிபடுகின்றவர்களுக்கு உரிய தத்துவ கொள்கைகள் சைவ சித்தாந்தம் என்றார். அந்த கொள்கைகளை நம்ம சொல்லும் போது ரொம்ப அருமையாக சொல்வார்கள் குரல் சுவாமிகள், திருப்பனந்தாள் திருமணத்தினுடைய ஆதி முதல்வராக குரல் சுவாமிகள், திவ்யம் பழுத்த சைவ சித்தாந்தம் என்று சொல்வார். அது மாதிரி அது பெரிய அருமையான அந்த ஆராயின்பம் என்று சைவ சித்தாந்தம் எல்லாம் சொல்வார். அதுல என்ன கருத்து இருக்குன்னு கேட்டா, எப்பொழுது இறைவன் நமக்கு தோண்டி காட்சி தருகிறான் என்று கேட்டா, இரண்டு நிலை வரும்போது காட்சி தரான். ஒன்று, இந்த உயிர் செய்த அழுக்கு இருக்குது இந்த ஆணவம், அந்த ஆணவமானது கொஞ்சம் குறையணும். இந்த ஆணவம் ஆனோம்னா நம்ம நினைக்கிற மாதிரி வந்து ஒருத்தனை மிரட்டுறது ஆணவம் இல்ல, அது அதுதான் ஆணவம் இல்ல, அது உண்மை ஆணவம், ஆனா அது மட்டும் ஆணவம் இல்ல. அதுக்கு அடிப்படை என்ன இருக்குன்னு கேட்டா, ஆணவம் என்ற தத்துவத்துல பேசுதுன்னு கேட்டா, எதை எடுத்தாலும் தன்னல்லாத தான் தான் என்று சொல்வது, நான் தான் நான் தான், தன்னுடையது அல்லாத ஒன்றை தன்னுடையதான் தன்னுடையதான் என்று சொல்வது இருக்குதே, அதுதான் ஆணவம்னு பேர். அதுதான் யான் எனது என்று சொல்வாங்க, எல்லாம் யான் என்று சொல்வதும் எல்லாம் என்னுடையது என்று சொல்வதும் தான் அந்த ஆணவம், அதான் என்னுடைய வேலை. அப்ப அந்த யான் எனது என்று சொல்லுகின்ற அந்த நிலை இருக்கிற அது நீங்களும் எப்படி ஆகணும், எல்லாம் அவன் எல்லாம் அவனுடையது என்று வந்துடும், இந்த பக்கம் வரணும் இல்ல, எல்லாம் அவன் எல்லாம் அவன் உடைமை என்று வந்துட்டா அவன் அதான் சொல்லுவது. அப்படி அந்த மாதிரி ஒரு பக்கம் வந்துட்டு வச்சுங்க, எதிலையும் நமக்கு வந்து அந்த விருப்பம் விருப்பம்லாம் இல்லாம இருக்காது. வீட்டுல குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்ன உடனே அப்படி கூடாது, இது அவன் தந்தது என்று வச்சிருந்தோம். ஒரு கால் தெய்வாதீனமாக 6 ஆண்டு 5 ஆண்டு இருந்தது மட்டும் போச்சுன்னு வச்சுங்க, கொடுத்தவன் வாங்கி கொண்டான், எந்த உணர்ச்சி வந்ததுன்னா அதிகமான நமக்கு மனசங்கடம் இருக்காது. இது நம்முடையது என்று வந்தா தான், சார் அந்த குழந்தை நான் எப்படி வளர்த்துட்டு போறீங்களா, எருவு போலியம் கையிலேயே வச்சு மார்பிலேயே வச்சனுங்க என்று சொன்னாதான் இன்னைக்கு போனவன கஷ்டம். அவன் கொடுத்தது அவன் வாழ வைத்தது, கொடுத்தவனையவன் அவன் கெடுத்துட்டான், 5,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு நான் மேல மலைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். போயிட்டு கேட்டு வந்தோம் ஐயா பரிசு கொடுக்குறீங்களான்னு சொன்னோன்னு அழுதாங்கண்ணா. கொடுத்தது அவங்களுக்கு பரிசு அவங்களுக்கு நினைச்சா கொடுக்கும்போது அவங்களுக்கு கொடுத்துட்டு தீர்ந்து போயிச்சா கடமை முடிஞ்சு போயிச்சுன்னு அர்த்தம். அது போல எந்த ஒரு உடமை வந்தாலும் அது அவன் தந்தது என்ற நினைவு இருக்குமானால் போகும் பொழுது அதை பத்தி கவலை இல்லை. ஒண்ணு நம்மை விட்டு அது போனாலும் சரி, அதை விட்டு நாம போனாலும் சரி, அந்த பண்பு இருக்குதே அதான் யான் எனது என்பது மாறுவது. அது அவ்வளவு லேசல்ல, லேசல்ல. இது ஒன்று. அடுத்தது இந்த ஒன்று வந்ததுன்னா இன்னொரு செயல் வரும். என்னன்னு கேட்டா நன்மை வந்தாலும் அதுக்காக பெரிய மகிழ்ச்சிப்படுவதில்லை, தீமை வந்தாலும் துக்கிச்சு அழுகறதில்லை, துக்கிச்சு அழுகறதில்லை. இதுக்கு என்ன பேர் தெரியுங்களா சைவந்தாந்தத்துல? இருவினை ஒப்பு என்ற அர்த்தம். இருவினை ஒப்பு, இருவினா நன்மையும் அதுக்காக மகிழ்ச்சிப்பட்டு ஆகாவுங்கிறதுல, தீமையும் அந்தோ என்று சொல்லி அழுதுறதில்ல. நன்மை வரும்போதும் சரி சரி திருவருள் கொடுத்தது, தீமை வரும்போதும் சரி சரி திருவருள் கொடுத்து ஏத்துக்கணும் என்று அந்த பக்குவம் இருக்கணும். அதுதான் இருவினை ஒப்பு. இருவினை ஒப்புன்னு பேர். இப்ப நேரலை திருவாசல் கலைக்கிறோம். நன்றி செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. நானா இதுக்கு தலைமை? செய்ய நன்மை செய்யறது நீயே, தீமை செய்யறது நீயே, அவ்வளவுதானே. நானா செய்யிட்டு இருக்கேன் கிடையாது. நானோ இதற்கு நாயகமே, நானா தலைமை இருக்கு கிடையாது. அதனால பணம் கொண்டு வந்து அப்படியே உங்ககிட்ட கொடுத்தேன். அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடமையும் எல்லாமும் அப்படியே நீ குருநாதன்கிட்ட கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு எல்லாம் அவனுதுன்னு நினைச்சிட்டேன். எனவே அங்கிருந்து ஓலை வருது, எப்படா குதிரை வருதுன்னாரு. நான் நானா பதில் சொல்லுவேன், எப்ப சாமி குதிரை வருது? ஆவணி மூலத்துக்கு வரும்னு சொல்லு. ஆவணி மூலத்துக்கு வரும். வல்லன்னு வச்சுங்க, வல்லிங்களே அங்க போ வரும், அங்க போ வரும், அவ்வளவுதான். நீங்க நமக்கு மேல் ஒரு ஆள் அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னா நமக்கு கவலையே இல்லாம இருக்கலாம். நாம அள்ளி போட்டுக்கிட்டோம்னா எல்லா கவலையும் நம்ம வச்சுக்கணும். வீட்டுல கூட பாருங்க, நம்ம பெரியவங்களா இருந்த போது நமக்கு என்ன கவலை? ஒரு கல்யாண பத்திரிகை வந்தாலோ அல்லது 100 பத்திரிகை வந்தாலோ கவலைப்பட்டமா? கிடையாது. அவங்களுக்கு கவலை. போன மாசம் ஒரு கல்யாணம், இப்ப ஒரு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு நம்ம பாப்பா கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னே வந்திருந்தார், இப்போ நம்ம போகணும். ஏன்டா பெரிய தம்பி போறியா? எனக்கு அன்னைக்குப்பா யூனிவர்சிட்டி வரைக்கும் போயிட்டு வரணும். சரி, ஏன்டா இந்த நடு தம்பி நீ போறியா? எனக்கு வேணாம்ப்பா. சரி நானே போயிட்டு வானேன் என்று போனாங்க. இப்ப பெரியவங்க போன பிறகு அந்த கல்யாண பத்திரிகை அந்த 100 பத்திரிகை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? நாமல்ல தலை கொடுக்க வந்துருக்கு. இது வரைக்கும் எங்க அப்பா அம்மா எல்லாம் பாத்துவாங்க சார். நமக்கு அப்பா அம்மா இருந்து பாத்துக்கிற வரைக்கும் நமக்கு குஷி கவலை இல்ல. நம்ம தலையில வந்து விடியும் போதுதான் வருது. அதனால உண்மையிலேயே என்னைக்குமே நமக்கு அப்பா அம்மா தான் எல்லாம் செஞ்சதுன்னு வச்சுட்டு வச்சுங்க. வம்பே இல்லாம இருந்துடலாம். எல்லாம் எங்க அம்மா அப்பா பாத்துவாங்க சார். ஆனா உண்மையை நடிக்கப்படாது. உண்மையிலேயே அந்த பக்கம் வந்ததுன்னு சொன்னா போதும். அந்த பக்கம் வருவது ரொம்ப நாளா, ரொம்ப நாள். அதான் மலபரிபாகம் இருவினை ஒப்பு என்று சைவதான் சொல்லுது. இந்த யான் எனது என்ற அந்த உணர்ச்சியும் குறைத்து எல்லாம் வந்து நன்மை செய்வது, நன்மை வருகின்ற பொழுது மிக மகிழ்ச்சியாக இருந்து தீமை வருகின்ற பொழுது மிக துக்கப்படாது. இன்னைக்கு ரொம்ப அருமையா வந்து இன்னைக்கு சாப்பாடு டிஃபன் வந்து ஒரு இலை வந்து 5 ரூபாய் போட முடியாது, நல்லா அருமையா கிடைச்சது அப்படின்னு சொல்லும் போது அடாடா அடாடாடா நல்லி திங்காத எல்லாம் இது வரைக்கும் போறது, அப்புறம் எல்லாம் ஒண்ணுதான், சரி திருவருள் அப்படின்னு வச்சுரு. அப்படி இருந்தாதான் நாளைக்கு வெறும் பட்டினியா போகும்போதும் திருவருள் வச்சுட்டு போவேன். இன்னைக்கு ரொம்ப அருமையா கேசரியும் போண்டாம சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு இந்த நாலு நேரம் கேசரி போண்டா சாப்பிட்ட சார் இப்ப மும்னு இருக்கு. திருவள்ளுவர் தான் சொன்னார். இந்த இருவினை ஒப்பை சொன்னது திருவள்ளுவர் தான். ஒருவர் தான் சித்தாந்த நூல்ல கூட கிடையாது, திருக்குறள்ல இருக்கு. இது மாதிரி வருமா? இருவினை ஒப்பு வருமா? நல்லது வரும்போது மகிழ்ச்சி படாம இருக்கிறதோ, தீமை வரும்போது துக்கப்படாம இருக்கிறதோ வருமா? மேடையில பேச நல்லா இருக்குது, கேட்க நல்லா இருக்குது, செயலுக்கு வருமா? செயலுக்கு வரணும். வந்தாதான் பேசுறதுக்கு பயன், இல்லன்னா போச்சு வெறும் பேச்சா போட்டு. செயலுக்கு வரணும். செயலுக்கு வரணும் எப்படி வரணும்? திருவள்ளுவர் ரொம்ப அருமையான ட்ரைனிங் கொடுத்தார். இங்க வாடாகன்னு இருவினை ஒப்பு, இருவினை ஒப்புன்னு சொல்றியா? நல்லது வரும்போது மகிழ்ச்சி படக்கூடாது, தீமை வரும்போது துக்கப்படக்கூடாது, அது மாதிரி வேணுங்கிற. ஆமாங்க, அது வருங்களா? நீங்களே சொல்லுங்க அப்படின்னாரு. வரணும்டா கண்ணு. எப்படி வர்றதுங்க? இங்கவா. தீமை வரும்போது துக்கப்படாதுன்னு சொன்னா எவனும் செய்ய முடியாது, எவனும் செய்ய முடியாது. அதனால என்ன பண்ணும் ட்ரைனிங் பண்ணு? நல்லது வரும்போது மகிழ்ச்சி படாம இருக்க ட்ரைனிங் பண்ணும். இது முடியாத, இது முடியாத. ஒருத்தர் அங்க எது வர்றார் நம்ம அறியாமையே, சந்தன மாலை தூக்கி போட்டு ஐயா வாரி இல்ல உலகத்துல இல்ல ஆவுன்னு வச்சுங்க, தலை நிமிந்துடாது. அன்னைக்கு வந்து ஏனுங்க இதெல்லாம் ராராளா, நீங்க எல்லாம் பெருமானுக்கு பண்ணி போடுங்க, இந்த மாதிரி ஞானிகளுக்கு போடுங்க, இது ஏனுக்கு ராரா சிவா என்று அந்த சந்தன மாலையும் அதையும் நீ வந்து அன்னைக்கு மகிழ்ச்சி படாம இருந்தீங்கன்னா 200 நாளைக்கு சாணி அடிக்கி பேசாம இருப்பேன். இப்படி சொன்ன திருவள்ளுவர் தான். திருவள்ளுவர் ரொம்ப அருமை. இன்பத்துள் இன்பம் விளையாதான். இந்த ஒரு குரல் மட்டும் ஒன்றுக்கே அவருக்கு ஆயிரம் ஆயிரம் கோயில் கட்டிக்க முடியும். இன்பத்துள் இன்பம் விளையாதான். இன்பம் வருகின்ற பொழுது பெருசா இன்பம் மகிழ்ச்சி படாது. சரி, நீங்க திருவருள் அப்படின்னு விட்டுரு. அப்படி இருந்து நீ பயிற்சி பெற்றீன்னா துன்பத்துள் துன்பம் வருவதில்லை. துன்பம் வரும்போது துன்பம் வராது. நீ துன்ப காலத்துல துன்பம் வராம இருக்கிறது ஒரு காலத்தையும் முடியாது. சீரியஸ் இமீடியட்லி ஒரு தள்ளி வந்து வச்சுங்க, தாண்டி குச்சி போட மாட்டேன். ஆனா அதனால நீ அது இல்லாம உங்களை வந்து மாதிரி அமெரிக்காவில கூப்பிடுகிறார்கள், ஒரு தந்தி வந்திருக்கு சரிங்களா. அப்படிங்கும் போது சார் அமெரிக்காவில சார் ஒவ்வொரு நாளைக்கு வந்து $20,000 சார் அப்படின்னு சொன்னேன். ஆமா, திருவருள் என்னமோ இங்க இரத்தனையில இருந்து செய்ததோட பெரிய என்ன பெரிய பேர் போய என்று நீங்க அமெரிக்காவில இருந்து வர தந்தையை நீங்க அப்படி கொஞ்சம் லேசா நினைச்சீங்கன்னா சீரியஸ் இமீடியட்லயே கொஞ்சம் மதிப்பீங்க. இப்படி சொன்ன ஒரே ஒரு புண்ணியமான திருவள்ளுவர். இந்த இருவினை உப்பு வரணும்னு சொன்னது எல்லாரும் சொன்னாங்க சரிதான்ல, ஆனா அது எப்படி சார் கடைபிடிக்கிறதுன்னு சொன்ன பெரியவர் திருவள்ளுவர் தான். அவரை போய் நாத்தியம்னு சொன்ன இந்த உலகமே அதுக்கு பொறுக்காது. என்னமோ குப்பை உரைகள் தள்ளிட்டு போங்க, அப்படி கவலை அப்படிதான் சொல்லுவேன் நான். குப்பை உரைகள் என்பதுதான் சொல்லுவேன் சொல்லுவா. அதனால இன்பத்துள் இன்பம் விடையாதான். இன்பம் வருகின்ற பொழுது இன்பமா கருதாது. இன்னைக்கு நல்ல அருமையான சார் கரந்த பால் முதல் டிகாஷன் 5 மணிக்கே கொட்டை குழம்பா காபி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோடனே சார் இன்னைக்கு காபி அதாவது அரை மணி நேரம் போன்னு போடாத. ஆனா கொடுத்தவங்களுக்கு நன்றி செலுத்து, நன்றி செலுத்து. ஆனா அதுக்காக நீ பெருசா பேசுறாத. ஏன் இது போல இன்னும் 5 மாசத்துக்கு காபி கிடைக்காட்டி கூட பேசாம இருக்கணும். அதனால இந்த இன்பத்துள் இன்பம் விளையாதான், துன்பத்துள் துன்பம் வருதல் அதான் இருவினை ஒப்பு என்று சொன்னாரே. அது திருவள்ளுவர் பெரிய சிறந்த ஞானி ஆதலால் அவர் போற போக்கில இதையும் சொல்லி வைத்தார் இருவினை ஒப்பு. ஆனா இருவினை ஒப்பு அதுக்கு பேர் தெரியல, பரிமையாளர் மற்றவங்களை யாரும் அதுக்கு ஒரே எழுதல, கருத்து எழுதினாங்க. ஆனால் தத்துவ நோக்கி அதற்கு இருவினை ஒப்பு என்பது பெயர். நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. தூக்கி என்ன அர்த்தம் அப்படி இருக்கு. அபிராமி அந்த அது கூட படிப்பீங்களா அதுல, நந்தே விளையினும் தீரே வரினும் நான் அறிவது ஒன்றேயும் அன்று. அபிராமி, நந்தே வரையினும் தீரே விளையினும் நான் அறிவது ஒன்றேயும் அன்று உனக்கே பரம். உன்னுடைய அடிமை எனக்கு என்ன கவலை, நன்மவன் தான் தீமவன் தான் என்று எல்லாம் அவன் என்று கருதிவிடுகிற அந்த மனப்பான் வரும்போது இறைவனை ஒப்பு வருகிறது. இதைத்தான் சொல்லுகிறார் ார் வினை ஒத்த போது, வினை ஒத்த போது இருவினை ஒப்பு வந்த போது என்றார். வினை ஒத்த போது இருள் மாலம் கருக வாட்டுவார். அப்பொழுது இந்த உயிரை பிடித்திருக்கிற ஆணவ மலமானது தாமே நீங்கும். அப்படி செய்கின்றவர் பெருமான் வாட்டுவார். அது கூட ரொம்ப அருமையானது. இருள் மாலம் கருக வாட்டுவார். இருள் மலம்ங்கிறது ஆணவம்னு பேர், ஆணவத்துக்கு இருள் மலம்னு பேர். ஐயா நிறைய இந்த சைவதானங்கள் எல்லாம் கூட நம்ம செயலர் வாங்கி வச்சிருக்காங்க. ஆணவ மலத்துக்கு இன்னொரு பேர் இருள் மலம்னு பேர். அது என்ன இருள் மலம்னு ஏன் பேர்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆணவம் என்ற ஒன்றுதான் நம்முடைய உயிரினுடைய அறிவை மறைத்து இருக்குது. அந்த அறிவை மறைத்து இருப்பதனால அதுக்கு இருள் இருள் மலம் என்று பேர் வச்சாங்க. 14 சாத்திரத்துல திருவருள் பயன் ஒண்ணு உமாபதி சிவாச்சாரியார் பாண்டது. அவர் இந்த ஆணவ மலத்தை இருள் மல நிலை என்றே பாடியிருக்கார். நம்ம சோழன் போக்குவரத்து தம்பி அவங்க எல்லாம் படிச்சிருப்பாங்க, ஏன்னா அவங்க சித்தாந்த வகுப்பு போனவங்க. அதனால ஆணவத்தின் நிலைன்னு சொல்லாம இருள் மல நிலையினர். அப்போ நம்மை பிடித்த இந்த உயிரை பிடித்திருக்கிற ஆணவம் எது போன்றது, இருள் போன்றது. இருள் இருந்தால் எப்படி ஒன்று அறிய முடியாதோ அது போல இந்த ஆணவம் இந்த உயிரத்தில் இருப்பதனால ஒன்னும் நல்லது என்று தெரியல, அப்படியே இருக்குது குழம்பிருக்கு. உடனே ஒருத்தன் சொன்னான், அப்போ உங்க ஆணவம் இருள் போன்றது இவ்வளவுதான் என்ன, உனக்கு விளங்குறதுக்காக சொன்ன இருளை விட மோசமானது என்ன. அப்புறம் அடுத்த குரல்ல என்ன என்ன பண்ணுவாங்க, ஒரு பேட்டரி வச்சுக்கிறேன், 100 வால்ட் பவர் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. அதனால உனக்கு விளங்குறதுக்காக ஆணவம் எது போன்றதுன்னு சொன்னேன், இருள் போன்றதுன்னு சொன்னேன், இருள் மலம்னு சொன்னேன். வச்சுக்கிட்டு இந்த இருள் அது ஒண்ணுதான்றாதுல, அந்த இருளை நீயே நீக்கி கொள்ள முடியும், ஏன் மற்ற ஒளிகளை கொண்டு அந்த ஆணவத்தை உங்க தாத்தா இறைவன் தான் வந்து நீக்கணும். அப்படியான அது எப்படின்னாரு, இருளை விட மோசமானது என்ன, ஏண்டா கண்ணு ரொம்ப ஒரே இருட்டு அம்மாவாசி இருட்டா இருந்ததுன்னா என்ன உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னார். முன்னாள் இருக்கிறது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுங்க. சரி அந்த இருள் தெரியுதா, இருள் இருள இருட்டா இருக்குன்னு தெரியுது. அந்த இருள் மாதிரி ஒரு புஸ்தகம் மாதிரி கண்ணாடி கூடு மாதிரி காட்ட முடியுமோ, முடியாது. அது என்ன கண்ணாடி கூடு மாதிரி ஒரு இது மாதிரி பொருள் மாதிரி காட்ட முடியாது, ஒரே இருட்டா இருக்கு அப்படிதான் தெரியுது. அப்ப என்ன தெரியுது பாத்தியா, இருளானது பொருளை காட்டாது, ஆனா இருள்ங்கிற தன்னை காட்டும். இருட்டா இருக்குன்னா தெரியுது. இந்த ஆணவம் பொருளையும் காட்டாது தன்னையும் காட்டாதுன்னு. ஆமா அந்த இருந்துச்சுங்க, இருந்த நேரம் எடுத்து நம்ம ஷூட் பண்ணிட மாட்டோமா? ஏயா நீ என்ன மறைச்சிட்டு இருந்த, இனி உறவுகளுடைய தொடர்பு வேண்டாம், போ தூக்கிடுவோம். அது மட்டும் இல்ல, தன்னையாவது காட்டும் இந்த ஆணவம் பிறவத்தையும் அறிய ஒட்டாது தன்னையும் காட்டாது, அப்ப இருளினும் கொடியது. இந்த லாம் சித்தாந்த சாஸ்திரத்துல பேசுவோம். அந்த இருள்மலம் வாட்டுவார், அந்த ஏன் இருள்மலத்தை கெடுப்பார்னு சொல்லப்படாதா, இருள்மலத்தை ஒழிப்பார்னு சொல்லாதா, வாட்டுவார்னு சொன்னார். இந்த வாட்டுதல் என்பது என்னன்னு கேட்டீங்க, நீ வாட்டுறது ஏதேனும் ஒரு பொருள் எடுத்து வாட்டுறோம், என்ன இந்த கடலை இருக்கு சரிங்களா, கடலை வந்து நம்ம கள்ளக்குடி போட்டு அது என்ன பண்றோம், அப்படியே வாட்டுறோம். வாட்டினா கேட்டா கடலை ஒடிக்கப்படுறது இல்ல, அந்த கடலை இருக்கிற மேல இருக்கிற அந்த தோல் மற்ற உள்ள இருக்கிறத பக்குவப்படுத்திக்கிறோம் சரிங்களா. இந்த பக்குவப்படுத்திட்டு அதுக்கு வாட்டுதல் தான் பேரு. ஆனா கடலை இருக்குது, உள்ள பருப்பு இருக்குது, ஆனா அந்த பருப்பு எடுத்துக்கொண்டு விதைய வச்சோம்னா வருமா, வராது. ஏன், தன் தன்மை கெட்டு போச்சு. எதனால, இந்த இதனால சூட்னால சரிங்களா. ஆகவே கடலை இருந்தாலும் கூட அவருடைய தன் தன்மை கெட்டு விடுகிறது. அது போலத்தான் ஆணவம் என்பது உயிரை விட்டு அந்த தன்மையை கெடுக்கலாமே தவிர உயிர் இடத்துல ஆணவம் எப்பவுமே இருக்கும்னர். எது போலனர், வருத்த வித்தை போலனர், வருத்த வித்தை போல. சித்தாந்தம் விளக்குது, கடலையோ இருக்கட்டும் நெல்லா இருக்கட்டும், நீங்க நல்ல நெல்லா இருந்தா போய் வந்து தெளிச்சா அது முளை வருது, கொஞ்ச நேரம் இடுப்பு செட்ல போட்டு வறுத்துட்டு போய் விதைங்களேன், ஆக நெல்லு நெல்லுதான் ஆணவம் விதைக்காது. அது போல இறைவனுடைய திருவுருளால் இந்த ஆணவ மலம் வாட்டப்பட்ட பிறகு அது தன் தன்மையை செய்யாது, ஆனா இருக்கத்தான் செய்யும். அதனால் தான் திருமூலர் பதிபசுபாசம் எனப்பகர் பூண்டில் பதியலை போல் பசுபாசம் அனாதி என்று சொன்னார். எப்படி ஆண்டவன் அனாதியோ அது போல உயிரும் அனாதி, உயிரை பிடித்திருக்கிற அந்த மலமும் அனாதி என்று சொன்னார். இருக்கும் ஆனா தன் தன்மை கட்டிடும், ஒண்ணு செய்யாது. அதனாலதான் அவங்க திருவள்ளுவர் உடம்பு அருமையா சொன்னார், பொறிவாயில் ஐந்து அவித்தான். அவித்தான் என்ன, கடல் இருக்குது, நல்ல பச்சை கடல் இருக்குது, அதை கொண்டாந்து நல்லா பறிச்சு கழிச்சு போட்டு கழுவி போட்டு மண்ணெல்லாம் எடுத்து போட்டு இதுல போட்டு நல்லா சூடு ஏற்றி பார்த்தோம், என்ன பண்ணுது, அவிச்சான். அவிச்சுட்டா அந்த கடலுடைய தண்ணியை நீங்க போய் திங்கலாமே தவிர, அல்லது மாட்டுக்கு போடலாமே தவிர விதைக்கு போட முடியாது. அது போல இந்த பொறிவாயில் ஐந்தை கெடுக்க முடியல, அவித்தான். பொறிவாயில் ஐந்து அவித்தான், பொய்யை ஒழுக்க நிறைந்தார் நீடு வாழ்வார் என்றுதான் சொன்னார். அருமையா செஞ்சிருக்கார், முதல் ஞானி அல்லவா. எனவே இருள் மாலம் கருக வாட்டுவார். அப்போ பெருமான் உயிருக்கு செய்கிற நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆணவத்தை கெடுத்து இருவினை ஒப்பு வரும்படியாக செய்வார். அது பெருமான் திருவள், பெருமான் திருவள் காட்டிட்டு என்ன செய்வார் அடுத்தபடியாக, அவர் சென்னி மேல் மலரடி கமலம் சூட்டுவார். இந்த மாதிரி அன்பர்களுக்கு திருவடி தன் திருவடி தீட்சையை தருவார், திருவடியை தன் தலைமையில் சூட்டுவார். அப்படி சூட்டுவாரா, சூட்டுவாருக்கு நனிந்தனைய திருவடியன் தலைமேல் வைத்த நல்லூரியம் பெருமானார் நல்லவாரே. திருவடி தீட்சை மணிவாசகருக்கு, ஏ சுவாமி உங்களுக்கு திருவடி தீட்சை கிடைச்சது, ரெண்டு திருவடியும் தீட்சை கிடைச்சது, ஒரு திருவடி மட்டும் இல்ல, இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்துணையும் துறந்தொழிந்தேன். எங்க குருநாதன் பெருமான் தன்னுடைய இரண்டு திருவடிகளை என்னைக்கு தலையில சூட்டினாலும் அன்னைக்கே எனக்கு துணையெல்லாம் இந்த சுத்தம் அல்ல, உற்றாரை ஆண் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை ஆண் வேண்டேன், கற்பன் இனியமையும் என்ற ஞானம் பிறந்தது. அப்போ திருவடி தீட்சி, குருநாதன் திருவடி தீட்சி இருக்கே ரொம்ப சிறப்பு. அதனாலதான் நம்ம ஞானிகளை வணங்குகின்ற பொழுது திருவடி ஆனா தீண்டி வருதல் நமக்கு நல்லது, ஆனா அவங்களுக்கு கெடுதல். ஏன்னா பலரும் நம்ம எதனையோ டன் டன்னா வந்து என்னென்னமோ சரக்கெல்லாம் இருக்கிற ஆள் கைப்பட்டோம்னா, ஆனால் நமக்கு நல்லது திருவடியை தொட்டுக்கும்படுவது. இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே திருவாசகம், துணையான சுற்றங்கள் அத்துணையும் துறந்தொழிந்தேன். கேட்டான் ஒருத்தன், ஏயா நீ மாண்புமிகு அமைச்சரா இல்ல, நீங்க பாண்டி மன்ன அவையில இருந்தீங்க. ஆமா, திருப்பெருந்துறை வந்த பிறகு உங்க நடவடிக்கை எல்லாம் மாறி போச்சு. நான் உங்கூர் ஆளியா, திருவாசகம் ஒரு போயா எங்க ஊரால என்ன கண்ணு நல்ல கதப்பா, உங்க பாட்டி எல்லாம் எங்க வீட்டுல எங்க பாட்டியை சேர்ந்து பேசிட்டு இருக்கும் பக்கத்துல போட்டு, உற்றாரையான் வேண்டேன். அப்ப நீங்க நம்ம திருவாதூருக்கு ஒரு தடவை வரமாட்டீங்க, ஊர் வேண்டேன். உங்களை தினமணி இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் சார் மாண்புமிகு அமைச்சர்னு போட்டுது, பேர் வேண்டேன், உற்றாரையான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். சார் கான்வெகேஷனுக்கு நீங்க ஒவ்வொரு தரமும் சிண்டிகேட் மெம்பராஜ் வருவீங்களே, கற்றாரையான் வேண்டேன். ஐயா வீட்டில் இருக்கிற லைப்ரரி லெக்சர் கணக்கு போறோம், கற்பனவும் இனி அமையும் பொறுப்பு சுந்தரமா. ஏன் சுவாமி இப்படி ஞானம் எங்க வந்ததுனாரு, குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. அதனால்தான் இங்கே இணையடி கமலம் சூட்டுவார், தன்னுடைய திருவடியை சூட்டுவாராம், திருவடி தீட்சை கிடைக்கும். அப்புறம் மறை கடந்த தம் தொல்லுரு விளங்க காட்டுவார், அப்படிப்பட்ட ஞானம் பெற்ற உயிருக்குத்தான் தன்னுடைய திருமேனியை காட்டுவார், திருமேனியை காட்டுவார். அப்படியா காட்டினாங்களா சுவாமி? எல்லாம் திருவாசல் வச்சு உடைச்சு பாத்துருங்க, ஏதாவது ஒரு திருமுறை வச்சு உடைச்சு பாக்கணும், இது திருவாசல் வச்சு உடைச்சு பாக்கணும். ஒரு அருமையான பாட்டு, கேட்டாயோ தோழி இன்னைக்கு சம்மதி கேட்டியாடி சமாச்சாரத்தை என்ன அல்ல, கேட்டாயோ தோழி தன் தோழி எங்க முடியாது என்ன நடந்தது என்ன நடந்தது, கிரி செய்தவார் ஒருவன் அந்த ஆள் என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாண்டி, அதுக்கு தாண்டி நீ வந்து ஆளை பார்த்து மயங்காத அதை ஊதுகாமலன்னு சொன்னே, வெள்ளையும் செல்லையும் பார்த்துட்டா ஈன்னு கிளி இழிக்கிறீங்களே, ஏன் இழிக்கிறீங்க எல்லாம் வெள்ளையும் செல்லாம் ஆனவனே அவன் பெரியவனே, பத்து வரலையும் முதல் இருந்தா அது வாங்கி போட்ட முதலமா இருக்கலாம், செலவு சட்ட காம்பினேஷன் சட்ட மாதிரி கிடையாது கடை வாங்கி வந்திருக்கலாம், இந்த வெள்ளையும் செல்லையும் கண்டாலும் ஈன்னு போறீங்களே இன்னோட விட்டுருங்க. யாருங்க மணிவாசகராய பொண்ணு தோடி சொல்றா, கேட்டாயோ தோழி கேட்டியாடி சதுங்கடி, தோடி சொல்றா கேட்டாயோ தோழி கேட்டியாடி சதுங்கடிய, என்னடி கிரி செய்தவார் ஒருவன் திருப்பெருந்தோருடைய என் காதலன் தான்ல அவன் பார் என்ன மோசடி பண்ணிட்டான், இதுக்கு தாண்டி ஆளந்தடி ஆம கால கூடப்படாதுன்னு சொல்றது நான் அன்னைக்கே சொன்னேன் கேட்கல நீ அப்படின்னு இரடி செஞ்சார். தீட்டார் மதில் புடை சூழ் தென்னன் பெருந்துரையான், ஏ ரொம்ப லேசா நினைச்சாரு எங்க தலைவனே, பெருந்துரையான் பெருந்துரையான், பெருந்துரை திருப்பெருந்துறையின் ஒரு பொருள் என்னன்னு பெரும்புள்ளி அவ்வளவு லேசம் இல்ல, அஞ்சாறு அம்பாசர் அஞ்சாறு தான் அஞ்சாறு கூட்டு இருக்கிறாரு, பின்னா அதை கட்டிட்டாலும் எனக்கு என்ன வந்திருக்கு அது இருடி நான் சொல்றதுக்குள்ள அப்படின்னு பாவம் திருவாசம் இப்படி எல்லாம் சொல்லிக்கலாம் அல்லவா. தென்னன் பெருந்துரையான் பெருந்துரையினரு, ஏண்டி அவன் ஏதாவது ஹிந்தி ஹிந்தி படிச்ச வடநாட்டு ஆளா இல்ல வேற நாட்டு ஆளு, தென்னன் நம்ம நாட்டு ஆள்டி, அவன் வீட்டை போய் பாத்தினா இன்னைக்கு பாக்கலாம் நாளைக்கு பாக்கலாம், தீட்டார் மதில் புடை சூழ் தென்னன், அந்த மதிலையும் அந்த அவன் கட்டடத்தையும் பாத்தினா மாளிகையும் பாத்தினா இன்னும் பாக்கலாம் நாளையும் பாக்கலாம், ஆமா ஆமா போ அதனால பாத்துக்கிட்டே ஏமாந்துரு அப்படின்னாரு. அவன் என்ன செய்யலாம் தெரியுமா மாடி, அழுகிட்டு போனான், அடி அந்த அளவுக்கு வந்துட்டிய, ஆமா காட்டாதன எல்லாம் காட்டி அந்த மாளிகை கழிச்சிட்டு போய் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அந்த மாதிரி என்ன பொருள் எப்படி பொருள் ஒவ்வொரு கட்டடமும் ஒவ்வொரு அறையும் ஒவ்வொரு இடமும் அந்த பாத்துக்கிறான், காட்டாதன எல்லாம் காட்டி, அப்புறம் சிவம் காட்டி சிவம் காட்டி, அதுதான் தத்துவம், தாழ்த்தாமரை காட்டி தன் திருவடி ஆகிய தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி, அந்த திருவடிதான் உயிர்கள் பெற வேண்டியது என்று அந்த கருணையும் காட்டி, நாட்டா நகை செய்ய நாம் மேலை வீடை ஆழ்த்தான் ஆண்டு கொண்டவா பாடுதுங்கான் அம்மானாய், அப்படி போகிறது அந்த திருவாசம், அது இன்பத்தில் தொடங்கி பேரின்பத்தில் முடிகிறது. அப்போ இந்த மாதிரி திருவடி வீச்சு செய்து அந்த இருவினை ஒப்பு வந்தவர்களுக்கு ஆண்டவன் தன் காட்சி தருவான், எப்படி தருவான், காட்டாதன எல்லாம் காட்டி சிவம் காட்டி தாழ்த்தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி, அதை தாங்கி சொன்னா இருவில் சென்னி மேல் மலரடி கமலம் சூட்டுவார் மறை கடந்த தம் தொல்லூர் விளங்க காட்டுவார், இந்த காட்டுவாருங்கிறது இதோட வேற உரை கிடையாது திருவாசன்தான் அதுக்கு வர, தொல்லூரு விளங்க காட்டுவார், இப்ப இவ்வளவு சைவுதாந்து போனோம் அல்லவா, இப்படிப்பட்ட அந்த சொக்கநாதர் இப்ப மீண்டும் நேரலை கதை கழிக்கிறோம், கதையில என்ன போய் வந்திருக்கு, அனஞ்சனுங்கிற அந்த பணியன் வந்து சொன்னா கடும்பவனத்தில் இந்த மாதிரி நிகழ்ச்சி அடைந்தது, அதை கேட்ட நாள் இரவிலே இறைவன் சொக்கநாதரே இப்படி ஒரு கனவில் சித்தராய் வந்தார், அந்த சொக்கநாதர் யார் என்பதற்கு விளக்க இவ்வளவு நிறைஞ்சது ஒரு பாட்டு, யார் ஏனும் இங்க இருக்கின்ற பெரியவர்களிலே நல்ல இளைஞர்களிலே எம்ஏ படித்து பெற்றவர்கள் திருவிளையாடல் புராணத்தில் சைவ சித்தாந்தம் என்று ஒரு அருமையான பிஹெச்டி எழுதலாம், திருவிளையாடல் புராணம் காட்டும் சைவ சித்தாந்தம் என்று, நம்ம 250 பக்கம் இருக்கான் யூனிவர்சிட்டில 500 பக்கம் தரலாம், என் பிஹெச்டி வச்சுட்டு 105 பிஹெச்டி வாங்கலாம் அப்படி இருக்கணும், நான் ஒரு 200 பக்கம் 200 பக்கம் அப்படி இருக்கணும்,
ஆனா அந்த மாதிரி பழனம் தான் அருமையான இடம், சைவதானத்துக்கு உரிய இடம் இது. இது போல் பழங்கு காட்டுற யார் எழுதல, திருவிழாப்பாணத்து சைவதானம் எழுதல, எழுதலாம் ஆண்டவன் காக்க. எனவே இப்ப அவ்வளவுதான், அந்த இருகளை அந்த கனவு கண்டார். சித்தராய் வந்து தோன்றினான். தோன்றியவன் என்ன செய்தான், வடிகொள் வேலி நாய் கடம்பமா வனத்தினை திருந்த கடிகொள் காடகந்து அணி நகர் காண்கன உணர்த்தி அடிகள் ஏகினார். கனவுல வந்தவர் என்ன சொன்னார், அப்பா நான் ஒரு சித்தர்னர் வணக்கம் என்றான். இந்த காலையில ஒரு ஆள் வந்து உங்ககிட்ட சொன்னான்ல, ஆமா அந்த கடம்ப மாவனத்தை நல்லா அழிச்சிட்டு அது ஒரு நகரமாக ஆக்கு என்று சொல்லிட்டு போனார். ஏன்னா அவன் பாவம் தனி ஒரு வணிகர் என்ன செய்ய முடியும், செய்ய சொல்லிட்டு. ஆகவே அந்த கடம்ப வனத்தை அழித்து நகராக காண்க என்று கனவு சொன்னாலாம். யாரு, சொக்கநாதர். அவ்வளவுதான், இந்த நல்ல கனவு கண்டா தூங்கப்படாது, தீய கனவு கண்டா எப்படியாவது தூங்கிடணும். பஞ்சாங்கத்துல போட்டிருப்பான். ஏன்னா தீய கனவோட மறுநாள் பிடிச்சா அதுவே சங்கடம் இல்ல நமக்கு, அதுதான் மனசுடைய இதுதான் வேற ஒண்ணுல. நல்ல கனவு கண்டா திரும்ப மூணு மணி கண்டிகை வச்சுங்க, இப்படி காலத்து கனவு நல்லது மூணு மணி கண்டிகை நான் சொன்னேன். தூக்கம் வந்தா கூட எல்லாமே மூஞ்சி வந்து உட்காந்துடணும். நல்ல கனவுன்னா அது தூங்கப்படாது, தீய கனவுன்னா எப்படியா தூக்கத்தை உடச்சு தூங்கணும். இப்படி எல்லாம் சொல்லுவாங்க கனவு, இலக்கியத்தில் கனவு அப்படி ஒரு கட்டுரைதான், அப்படி ஒரு கட்டுரைதான். வேண்டிய சீர் சங்கரிக்கத்தில் எல்லாம் இருக்குது, வேண்டாம். எனவே இந்த கனவு கண்டானாம், அது நல்ல கனவு அல்லவா. ஆஹா, சித்தராய் வந்தது நம்முடைய சொக்கநாதிரியே தான் என்று கருவி கடம்ப வாகனத்தை அடித்து ஒரு நகரம் காண வேண்டும் என்ற ஆணை, திருவள்ளுவர் ஆணை என்று சொல்லியிருக்காங்க. மணி இப்பதான் மணி மூணு, எப்படி அந்த மூணுல இருந்து மணி ஆறு வரும்னு எதிர்பார்த்தான். மூணு என்ன பண்ணும், ஒளி ஒளியமா இருந்தா மூணுங்கிற அந்த பெரிய அந்த முள்ள மூணு அஞ்சு மூணு பத்து மூணு இருபது மூணு நான்கு அல்ல நாலஞ்சு நாலு பத்து அது அஞ்சு அப்படி ஆச்சு. உடனே எழுந்திருந்தான். விடிய காலத்துடைய கடை காலைக்கடன் எல்லாம் முடித்தான். காலைக்கடன் ஒண்ணு உண்டு, என்ன காலைக்கடன் கேட்டா, இப்ப காலைக்கடன் என்ன பண்றாங்க கேட்டா, ரெண்டுல முடிக்க போறான். மலக்கழிவு செய்யறது, பல்லுவலை குளிக்கிறது, சாப்பிடுறது, இதுதான் காலைக்கடன் பேர் வச்சுக்கிட்டான். முருகா முருகா, எது வேணுமோ அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் சேர்த்துக்கிட்டான். இதெல்லாம் போட்டுருக்கான். ஏன்னா தீய கனவோட மறுநாள் பிடிச்சா அதுவே சங்கடம் இல்ல நமக்கு, அதுதான் மனசுடைய இதுதான் வேற ஒண்ணுல. நல்ல கனவு என்றா திரு மணி மூணு மணி கண்டிகை வச்சுங்க, இப்படி காலத்துக்கு நல்லது மூணு மணி கண்டிகை நான் சொன்னேன். தூக்கம் வந்தா கூட எல்லாமே மூஞ்சி வீட்டு உட்காந்து, நல்ல கனவுன்னா அது தூங்கப்படாது, தீய கனவுன்னா எப்படியா தூக்கத்தை உடச்சு தூங்கணும். இப்படி தான் சொல்லுவாங்க கனவு, இலக்கியத்தில் கனவு அப்படி ஒரு கட்டுரைதான், அப்படி ஒரு கட்டுரைதான். ஏந்தி செய்ய சங்கரிக்கத்தில் எல்லாம் இருக்குது, வேண்டாம். எனவே இந்த கனவு கண்டானாம், அது நல்ல கனவு அல்லவா. ஆஹா, சித்தராய் வந்தது நம்முடைய சொக்கநாதிரியே தான் என்று கருதி கடம்ப வாகனத்தை அடித்து ஒரு நகரம் காண வேண்டும் என்ற ஆணை, திருவள்ளுவர் ஆணை என்று சொல்லியிருந்தான். மணி இப்பதான் மணி மூணு, எப்படி அந்த மூணுல இருந்து மணி ஆறு வரும்னு எதிர்பார்த்தான். மூணு பேர் என்ன பண்ணும், ஒளி ஒளியமா இருந்தா மூணுங்கிற அந்த பெரிய அந்த முள்ள மூணு அஞ்சு மூணு பத்து மூணு இருபது மூணு நான்கு அல்ல நாலஞ்சு நாலு பத்து அது அஞ்சு அப்படி ஆச்சு. உடனே எழுந்திருந்தான். விடிய காலத்துடைய கடை காலைக்கடன் எல்லாம் முடித்தான். காலைக்கடன் ஒண்ணு உண்டு, என்ன காலைக்கடன் கேட்டா, இப்ப காலைக்கடன் என்ன பண்றான் கேட்டா, ரெண்டுல முடிச்சு போறான். மலக்கழிவு செய்யறது, பல்லுவலை குளிக்கிறது, சாப்பிடுறது, இதுதான் காலைக்கடன் பேர் வச்சுக்கிட்டான். முருகா முருகா, எது வேணுமோ அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் சேர்த்துக்கிட்டான். இதெல்லாம் இருக்கணும், எது மலக்கழிவு நீராடல், அப்புறம் நீராடல் இறைவனை வழிபடுதல், அதுதான் மிக முக்கியம். காலைக்கடன் இறை வழிபாடு என்பதுதான் அந்த இனிமையாத முக்கியமானது. அதுக்கு முன்னும் பின்னுமாக செய்கின்ற உடல் தூய்மை உள்ள தூய்மை தான் மற்றவையெல்லாம். இந்த உடல் தூய்மையும் உள்ள தூய்மையும் எதற்கு காரணமாகணும், வழிபாட்டிற்கு காரணமாகணும், அதான் காலைக்கடன் என்று பேசுவா. அந்த கடமையை அருமையா செய்தான் பாண்டியன். செய்துவிட்டு உடனே என்ன செய்தான் பாருங்க, இன்னும் கொஞ்சம் வேகமா போகணும், நேரமும் வேகமா போகணும், பாடலும் வேகமா போகணும். உடனே அந்த அமைச்சரை எல்லாம் அழைத்தான். அப்படி அமைச்சர் எல்லாம் அழைத்து நேராக கோவிலுக்கு போனோம். கோவிலுக்கு போய் பலவாறு போகிறான். அர்ச்சனைதான் இது, அர்ச்சனை பாட்டையா அறிவிக்கிறான். அதுல ஒரு ரெண்டு மூணு பாட்டு, ஒரே ஒரு பாட்டு மட்டும் சொல்றேன். ஆழிஞானமேல் ஆசையும் அமரர்வான் பதமேல் வீழும் ஆசையும் வெறுத்தவர்க்கு அன்றி. பெருமானி நீ காட்சி தருவது யாருக்குன்னு கேட்டா, இந்த உலகத்து ஆசையும் மேல் இருக்கிற திருமால் பிரம்மன் போன்ற அந்த மேலுலக ஆசையும் இவற்றையெல்லாம் விட்டவருக்குத்தான் திருவடி காட்சியை தரும்னு சொல்லுவாங்க.